ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஆலவாய் திருப்பதிகம் மங்கையர்க்கரசி. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஸோ நம்ம சம்பந்தர் தேவாரத்தில் மூன்றாம் திருமுறை 120 பதிகம், திரு ஆலவாய் மங்கையர்க்கரசிங்கிற பதிகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பதிகத்தில் முதல் 4 பாடல்களை பார்த்துருந்தோம். 5 பாடல்லேருந்து பார்ப்போம். செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேயிழை திருநுதர் செல்வி, பையரா அல்குல் பாண்டிமாதேவி நாள்தோறும் பணிந்து இனிதேத்த, வெய்யவேல் சூலம் பாசம் அங்குசம் மான் வெறிகதிர் மழுவுடன் தரித்த, ஐயனார் உமையோடு இன்புறுகின்ற அளவாய் ஆவதும் இதுவே. நம்ம போன முறை சந்திச்சப்போ இதை பற்றி பேசுகிறோம். அந்த பதிகத்தை பற்றி பதிகத்தில் ஒற்றைப்படையன்கள் வர 1, 3, 5, 7 பாடல்கள்லாம் மங்கையர்க்கரசி அவருடைய புகழை சொல்லுவார். 2, 4, 6, 8 இரட்டைப்படையன்கள் வர்ற பதிக பாடல்கள்லாம் குலச்சிரையாரோட புகழ் சொல்லுவார். அது மாதிரி இது 5 பாடல். அதனால் இதில் மங்கையர்க்கரசியார் வர்றார். செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேயிழை திருநுதர் செல்வி அப்படின்னு ஒரு வர்ணனை கொடுக்கிறார் மங்கையர்க்கரசியாருக்கு. செய்ய தாமரை, இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்செடுத்துனா நமக்கு பாடல் பொருள் புரியறது ரொம்ப சுலபமாக இருக்கும். செய்ய அப்படின்னாக்க சிவந்த அப்படின்னு அர்த்தம். செம்மை அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடியதான் செய் அப்படிங்கிற மாதிரிலாம். செய்யவன், செய், செய்ய, சேவடி இது மாதிரிலாம் வருது இல்லையா, இதெல்லாம் அந்த சிவப்பை குறிக்கிற வார்த்தைகள். அதனால் செய்ய தாமரை அப்படின்னாக்க சிவந்த தாமரை. அந்த செக்கச்சிவேல் இருக்கிற தாமரை பூ மேலே அன்னமே அணைய, அப்படி தாமரை பூ மேலே அன்னம் அமர்ந்திருப்பது போல அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த தாமரை பூ மேலே அன்னம் அமர்ந்திருக்குங்கிறது ஒரு அழகுக்காக சொல்கிறது வர்ணனை. ஏன்னா செய்ய தாமரை அந்த காலத்தில் குளங்கள் ஏரிகள் நிறைய இருக்கும், தாமரை தடாகங்கள் நிறைய இருக்கும், அவள் பார்த்துருப்பாள். அப்போ அந்த தாமரை பூக்களில் அங்கே நீர் பறவைகள்லாம் இருக்கும், வாத்து அன்னம் இது மாதிரி பறவைகள்லாம் இருக்கும் தண்ணியில். அப்போ அந்த ஒரு அந்த இயற்கை காட்சியோடைய வர்ணனையை அப்படி தாமரை பூ மேலே அன்னம் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி அப்படின்னு ஒரு அழகுக்கு சொல்லுவாள் ஓமையா. அது மாதிரி இங்கே அவர் சொல்கிறார், செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய, செந்தாமரை பூ மேலே ஒரு அன்னப்பறவை உட்கார்ந்துருக்கிறது போல அப்படின்னு செய்யிழை திருநுதர் செல்வி அப்படின்னு மங்கையர்க்கரசியால் சொல்ற. செய்யிழை அப்படின்னாக்க இழை அப்படின்னா அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த நூல் இழை அப்படின்னு நம்ம பேச்சில் சொல்லியிருப்போம், நூல் இழை, அதையும் நூல் இழையும்போம். இழை அப்படின்னாக்க நகைகளுக்கும் ஆபரணங்களுக்கும் இழைன்னு சொல்றது உண்டு. அது பொதுவாக பெண்கள் ஆபரணங்கள்லாம் அணிந்திருக்கிறதுனால பெண்களுக்கு இந்த இழை அப்படிங்கிற பேர் வார்த்தையை உபயோகித்து பல பேர்கள் உண்டு. அழகான ஆபரணங்கள் அணிந்திருக்கிறவள், பிரகாசமாக இருக்கிற ஆபரணங்கள் அணிந்திருக்கிறவள் அப்படின்லாம். செய்யிழை, ஒள்ளி இழை அப்படின்லாம், அந்த இழை ஆய் இழை அப்படின்னு அந்த அதெல்லாம் பெண்களுக்கு வர்ற பெயர்கள். இந்த செய் இழை அப்படின்னா இந்த அழகான ஆபரணங்களை அணிந்திருக்கிற பெண். திருநுதர் செல்வி, திரு அப்படின்னாக்க தெய்வத்தன்மை, செல்வம், மங்களம், லக்ஷ்மி அப்படின்னு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் இந்த இடத்துல திருநுதர் செல்வி அப்படிங்கிறத லக்ஷ்மி போன்றவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் செய்ய தாமரை மேல் அன்னமே அணை அப்படிங்கிறதுனால தாமரை பூ மேல் அன்னம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அப்படி சொல்லி தாமரை பூ மேலே லக்ஷ்மி இருப்பாள். அதனால் இந்த மங்கையர்க்கரசியாரை லக்ஷ்மியாக வர்ணிக்கிறார் இவர். ஏன்னா முன்னாடி பாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மங்கையர்க்கரசி பாட்டிலேயே சொல்கிறார், மங்கையர்க்கரசி வளவருகன் பாவை வரிவரை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி அப்படின்னு சொல்றார். பங்கைய செல்வினா தாமரப்பூவில் இருக்கிற செல்வி லக்ஷ்மி அது. அதே வர்ணனை இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேயிழை திருநுதர் செல்வி. இந்த செல்வி அப்படிங்கிறது லக்ஷ்மிங்கிற அர்த்தத்தில் வருது. பை அரா அல்குல், இது பெண்களுக்கு வர்ற வர்ணனையில் ஒரு வர்ணனை. அல்குல் அப்படிங்கிறது அவருடைய இடைப்பகுதி. அது பை அரா, பையை உடைய பாம்பு போன்ற. பைனாக்க பாம்போட படம், நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுறதுங்கிறோம் இல்லையா, அந்த பாம்போட படம். அந்த பாம்போட படத்துக்கு பைன்னு தமிழில் பேர். பை அரா அல்குல், பாம்பின் படம் போன்ற இடைப்பகுதியை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு பெண்ணை பார்த்தாக்க அவளுடைய தலையை வர்ணிக்கிறது, நெத்தியை வர்ணிக்கிறது, முகத்தை வர்ணிக்கிறது, தோள்களை வர்ணிக்கிறது, முலைகளை வர்ணிக்கிறது, இடையை வர்ணிக்கிறது, இடுப்பை வர்ணிக்கிறது, இப்படி அந்த வர்ணனையில் இது ஒரு வர்ணனை. பையரா ஆள்குள்னு ஒரு அடிக்கடி பல பாடல்களில் பார்ப்போம். அதை படம் எடுத்த நாகப்பாம்பு போன்ற இடையை உடையவள் அப்படின்னு. பையரா அல்குல் பாண்டி மாதி, பாண்டியனுக்கு மகாராணி, பாண்டி நாட்டு ராணி. நாள்தோறும் பணிந்து இனிதி ஏத்த, அப்படிப்பட்ட மங்கையர்கரசி தினந்தோறும் போய் வழிபாடு செய்கின்ற ஆளவாய் ஆவதும் இதுவே. அப்படி இந்த இந்த மங்கையர்கரசியார் போய் தினமும் வழிபடுகின்ற திருஆளவாய் கோவில் இதுவா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அதனால் முதல் ரெண்டடி மங்கையர்கரசியாரோட சிறப்புகள்லாம் சொல்லிட்டும், வர்ணனையெல்லாம் சொல்லிட்டும், அடுத்த ரெண்டு அடியில் சிவபெருமானுடைய வர்ணனை பெருமைகள்லாம் சொல்கிறார். வெய்ய வேர்ச்சூலம் பாசம் அங்குசம் மான் விரி கதிர் மழுவுடன் தரித்த ஐயனார். இது ஐயனார்ங்கிறது ஐயன் அப்படின்னா தலைவன், இந்த இடத்துல சிவபெருமான் ஐயனார். நம்ம கிராமங்கள்லாம் ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வர்ற ஐயனாருங்கிறது அந்த வார்த்தை வேற, ஆனால் இந்த இடத்துல வர்ற ஐயனாருங்கிறது சிவபெருமானை குறிக்கிற வார்த்தை. வெய்ய வேர்ச்சூலம், வெய்ய அப்படின்னாக்க கொடியேன்னு அர்த்தம். அதாவது இந்த சூலம் இருக்கு இல்லையா, ஆயுதங்கள்லாம் என்ன பண்ணும், போரில் பகைவர்கள் அழிக்கும், அதனால் அதை பகைவர்களுக்கு கொடுமை செய்யும். அதனால் கொடிய வேர்ச்சூலம், வேல்னா நமக்கு தெரியும் முருகன் கையில் இருக்கு, அதுனா வேர்ச்சூலம். சிவபெருமான் கையில் சூலம் தான் இருக்கு, அது என்ன வேர்ச்சூலம்னு நமக்கு சந்தேகம் வரலாம். சூலத்துக்கு தமிழில் மூவிலை வேல் அப்படின்னு நம்ம பல தேவார பாடல்களில் பார்ப்போம். கையில் பிடிச்சிட்டுருக்கிறது வேல், அந்த வேலோட நுனியில் இலை மாதிரி இருக்கும், அது மாதிரி ஒரே ஒரு இலை மாதிரி பகுதி இருந்தால் அது வேல் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். ஆனால் சிவபெருமான் கையில் இருக்கிறது அது வேல் தான், ஆனால் அதில் நுனியில் மூணு இலை இருக்கு, அதனால மூ விலை வேல் அப்படின்னு தேவாரத்தில் பார்ப்போம். அதனால வேர்ச்சூலம் அப்படின்னா வேல் போன்ற வேலாகிய சூலம். இப்போ நாகப்பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வேர்ச்சூலம் சூலமாகிய வேல் இது அவர் கையில் இருக்கு. அப்படி கொடிய திருசூலம் பாசம், பாசம்னாக்க கயிறு, அது எமன் கையில் இருக்கும் தெரியும், பிள்ளையார் கையிலையும் இருக்கும் தெரியும், இந்த இடத்துல சிவபெருமான் கையிலையும் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இவர். நம்ம பொதுவாக பாசம் அங்குசம் இதெல்லாம் பிள்ளையார் கையில் இருக்கிறத நமக்கு பாடல்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பாட்டில் சம்பந்தர் சிவபெருமான் கையில் பாசம் இருக்குது அங்குசம் இருக்குன்னா சொல்கிறார். வெய்யவே சூலம் பாசம் அங்குசம் மான் விரி கதிர் மழு இதெல்லாம் அவர் கையில் பிடிச்சிட்டுருக்கார். பாசம்னா தெரியும் அந்த நூஸ், அது ஒரு கயிறு. அங்குசம் அதுவும் நமக்கு தெரியணும், அது யானை பாகர்கள்லாம் வச்சுட்டுருப்பேன், யானையை செலுத்துறதுக்காக கட்டுப்படுத்துறதுக்காக இருக்கிற ஒரு ஆயுதம் அது. அது நுனியில் கூறாக இருக்கும், பின்னாடி ஒரு ஹூக் மாதிரிலாம் இருக்கும். அது மான் சிவபெருமான் கையில் இருக்கும், அதுவும் நமக்கு தெரியும். விரி கதிர் மழு, மழுனா மழுவாயுதம், அவர் கையில் இருக்கிற மழுவாள், அது பிரகாசமான ஒளி வீசுகின்றது, விரிகின்ற கதிரை உடைய மழு அப்படின்னா ஷைனி பேட்டில் ஆக்ஸ்னு அர்த்தம், விரிகதிர் மழு. இதையெல்லாம் தரித்த ஐயனார், இதெல்லாம் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறவர், கையில் தாங்கி இருக்கிற சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். இந்த சிவபெருமானுடைய வர்ணனைகள் எல்லாமே நமக்கு தத்துவார்த்தங்களும் உண்டு இல்லையா. சூலம் அது எதுக்கு வச்சுட்டுருக்கார், பாசம்னா என்ன, அங்குசம்னா என்ன, மானையும் பிடிச்சுட்டுருக்கார், எல்லாத்துக்கும் தத்துவ விளக்கங்களும் உண்டு. அதை நம்ம தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பாசம் அப்படிங்கிறது உயிர்களெல்லாம் கட்டக்கூடியது, அங்குசம்ங்கிறது யானையை செலுத்துறதுக்கு யானையை கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கிற ஒரு ஆயுதம். இதெல்லாம் நம்மளுடைய அங்குசம் எதுக்கு இருக்கு அப்படின்னாக்கா, அது நம்மள உயிர்களே மனசெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இருக்கு. அதனால சிம்பாலிக் ரெஃபரன்சஸ் அதெல்லாம், மான் மழு இதெல்லாம் அவர் தாங்கியிருக்கார். அப்படிப்பட்ட சிவருமான் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாய், அவர் உமாதேவியாரோட மகிழ்ந்து எழுந்தருளி இருக்கின்றார். எங்க இந்த திரு ஆளவாய் கோவிலில், அந்த கோவில் இது. இதான் ஐந்தாம் பாடலுக்கு நேரடியான பொருள். ஆறாம் பாட்டுக்கு போவோம். நலமிலராக நலமதுண்டாக நாடவர் நாடறிகின்ற குலமிலராக குலமதுண்டாக தவம்பணி குலச்சிறை பரவும் கலைமலி கரத்தன் மூவிலை வேலன் கரி உரி மூடிய கண்டன் அலைமலி புனல் சேர் சடைமுடி அண்ணல் ஆளவாய் ஆவதும் இதுவே. இதில் குலச்சிறையாருடைய புகழெல்லாம் சொல்கிறார். குலச்சிறையாரை பற்றி முன்னாடி பாட்டிலே சொல்லியிருக்கார். அவர் அடியவர்கள் எங்கே வந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அடியவர்களை வணங்குகின்ற குணமுடையவர். இவர் பாண்டிய ராஜாவுக்கு மந்திரிகளில் தலைமையான மந்திரி, தலைமை மந்திரி இவர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இவர் பரமசிவ பக்தர், அடியவர்களை கடவுள் போல பாவிக்கிறவர். அதனால் எந்த அடியவர் இருந்தாலும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் பண்ணி உதவுபவர். அதனால் பல பாடல்களில் அவர் அடியவர்களை வழிபடுகிற சிறப்பை சொல்வார் சம்பந்தன் இந்த பதிகத்தில். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். நலம் இலராக நலமது உண்டாக நாடவர் நாடறிகின்ற குலமிலராக குலமது உண்டாக தவம்பணி குலச்சிறை. இவ்வளவும் அந்த குலச்சிறையாருக்கு அப்ஜெக்டிவ். அவர் எப்படிப்பட்ட குலச்சிறையார்னு சிறப்பிச்சு பாடுறார். அவரை நாடி ஒரு பக்தர்கள் வந்தாக்க அந்த பக்தர்களை அவர் எப்படி உபசாரம் பண்றார் அப்படின்னு இதில் சொல்றார். நலம் இலராக நலமது உண்டாக, அப்படி வர்றவர்கள்ட்ட நலம் இலர் ஆக, அப்படி வர்றவர்களுக்கு நல்ல குணங்கள் எதுவும் இல்லாம. இந்த சிவனடியார்கள்லையும் பல இது இருப்பா இல்லையா, இப்ப திருநீர் பூசியவர்கள் எல்லாம் சிவனடியார்கள், ருத்ராட்சம் போட்டவெல்லாம் சிவனடியார்கள். ஆனா மனிதர்கள் எல்லாரும் ஒரே நிலையில் இருக்கிறது இல்லை, பல நிலையில இருப்பா. அதனால இவர் என்ன சொல்றார், நலம் இலராக நலமது உண்டாக. அவன் எப்படிப்பட்ட குணநலன்கள் உடையவனாக இருக்கட்டும், ஒருத்தன் ரொம்ப நல்லவனாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தனுக்கு நான் குணத்தில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட குணமுடையவனாக இருந்தாலும் அவன் திருநீர் பூசி விபூதி அடிஞ்சுட்டு ருத்ராட்சம் பண்ணி வந்தான்னா அவனை தவம் பணி குலச்சிறை, அவனை அப்படிப்பட்ட அடியவரை தவம்பாக பணிகின்றவர் குலச்சிறை, அப்படிப்பட்டவர் அவர் குலச்சிறை. அதான் நலமிலராக நலமது உண்டாகனா வர்ற அடியவர்களுக்கு எப்படிப்பட்ட குணநலன்கள் இருந்தாலும், அவன் ரொம்ப உயர்ந்த குணமானா இருக்கட்டும், இல்லை சாதாரண பக்தனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ பேருக்கு உபதிட்டு வந்திருக்கானா இருக்கலாம் ஒருத்தன், அப்படி இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவன் சிவனடியாராக அவனை பாவித்து அவனை வணங்குவார் குலச்சிறையார் அப்படின்னு சொல்கிறார். அதில் நாடவர் அப்படின்னாக்க எந்த நாட்டவரானாலும் சரி, அவன் பாண்டிய நாடா சோழ நாடா இல்லை வடநாடா எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் சரி, அவன் சிவபக்தன் வந்தாக்க அவனை போற்றுவர் நாடவர். அப்புறம் நாடு அறிகின்ற குலம் இலராக குலம் அது உண்டாக, அப்படி வந்தவனை அவன் எக்குலத்தைச் சேர்ந்தவன், அவன் பிராமணனா அவன் க்ஷத்திரியனா அவன் வைசியனா அப்படியெல்லாம் பார்க்காம அவர்கள் எந்த குலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அதான் நாடு அறிகின்ற குலமிலராக குலம் அது உண்டாக. அப்படி நாடே புகழ்ந்து போற்றக்கூடிய உயர்ந்த குடியாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண குடியாக இருந்தாலும் சரி, இல்லை கீழ்குடியாக இருந்தாலும் சரி, எந்த குடியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுடைய சிவபக்தியை மெச்சி அவர்களை வணங்குகின்ற குலச்சிறையார் அவர். அதான் நாடு அறிகின்ற குலம் இலராக, நாடு அறிகின்ற குலம் அது உண்டாக, எப்படிப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவர் இருந்தாலும் தவம்பணி குலச்சிறை, அவர்களுடைய பக்தியை கருதி அவர்கள் அடியவர்கள் என்று கருதி அவர்களை வணங்குகின்ற தவத்தை உடைய குலச்சிறையார். அப்படிப்பட்ட குலச்சிறையார் பரவும் ஆலவாய் ஆவதும் இதுவே. அப்படிப்பட்ட குலச்சிறையார் போற்றி வணங்குகின்ற திரு ஆலவாய் கோவில் இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு அடியில் சிவபெருமானுடைய புகழெல்லாம் சொல்கிறார். கலைமலி கரத்தன் மூவிலை வேலன் கரி உரி மூடிய கண்டன் அலைமலி புனல்சேர் சடைமுடி அண்ணல் இவ்வளவும் சிவபெருமானுடைய வர்ணனை. கலைமலி கரத்தன் அப்படின்னாக்க கலை அப்படின்னாக்க கலைமான். இந்த கலைமான் அப்படின்னா நமக்கு தெரியும் அது கலை அப்படின்னு சொல்லுவேன். கலைமலி கரத்தன் அப்படின்னா கையில் கலைமானை ஏந்தியவர். சிவபெருமான் கையில் மான் இருக்கும், அது பல பாடல்களில் வரும். மூவிலை வேலன் திரிசூலத்தை ஏந்தியவன். முன்னாடி பாடலே சொன்னோம் இல்லையா, வெய்ய வேர்ச்சூலம் அப்படின்னு வந்தது. இங்கே மூவிலை வேலன் அப்படின்னு அதே இதை வேறு விதமாக வர்ணிக்கிறார். மூவிலை வேலன்னா திரிசூலம், திரிசூலத்தை ஏந்தியவன். கரி உரி மூடிய கண்டன், கரினா யானை, உரினா தோல். கஜசம்ஹார மூர்த்தி அப்படின்னு சிவபெருமானுடைய மூர்த்தங்களில் ஒரு மூர்த்தம். அந்த யானையை கொன்று, அவர் எதிர்த்து போர் செய்த யானையை கொன்று அதன் தோலை எடுத்து இப்படி மார்பில் போர்வ மாதிரி போத்தின்னு இருப்பார். அதான் கரி உரி மூடிய யானையின் தோலை போர்த்தி கொண்ட, யானையின் தோலை போர்த்திய கண்டன் அப்படின்னா நீலகண்டன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இலக்கணத்தில் ஏகதேசம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு ஒரு பகுதியை சொல்லி இன்னொரு பகுதியை சொல்லாமல் விட்டுட்டாக்க அதுக்கு ஏகதேசம் அப்படின்பா. நீலகண்டன் அப்படிங்கிற வார்த்தை அதில் கண்டன் மட்டும் வந்திருக்கு, நீலம் வரல, அதனால் இது நீலகண்டன் நம்ம புரிஞ்சுக்கணும். அலைமலி புனல் சேர் சடைமுடி அண்ணல். அலைமலி புனல் அப்படின்னா அலைகள் மிகுந்த நீர், அலைகள் மிகுந்த நதி, அது கங்கை. அலைமலி புனல் சேர் சடைமுடி, தன்னுடைய ஜடாமுடியில் கங்கையை அடைத்து வைத்திருக்கிறான். அது அலைமலி புனல் சேர், கங்கை சேர்கின்ற ஜடாமுடியை உடைய அண்ணல் தலைவன். அதனால் இவ்வளவு என்ன சொல்றார், அவன் கையில் மானை எஞ்சின் இருக்கான், கையில் திரிசூலத்தை எஞ்சின் இருக்கான், யானைத்தோலை போத்தின் இருக்கான், நீலகண்டன் கங்காதரன், அப்படிப்பட்ட சிவருமான் உரைகின்ற ஆலவாய் இது அப்படிங்கிறார். ஏழாம் பாட்டுக்கு போவோம். முத்தின்தாள் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர்மர கதம் அடுத்தாற்போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற அளவாய் ஆவதும் இதுவே. இதில் மங்கையர்கரசியார் முதல் ரெண்டு வரியில் மங்கையர்கரசியாரோட புகழ், அடுத்த ரெண்டு அடியில் சிவருமான் புகழ். முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க, முயங்கிறதுனா அப்படி தழுவுறது, நெருங்கி கூடியிருக்கிறது. இதில் மங்கையரக்கரசியாரோட மார்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறார். முத்தின் தாழ் வடம், வடம்னாக்க கழுத்தில் படுக்கிற சங்கிலி, மாலை சங்கிலியெல்லாம் கழுத்தில் படுக்கிறாலே பெண்கள் படுக்கிற நகைகள் இருக்கு, அதான் வடம்னா கயிறு அப்படின்னு அர்த்தம். தேருக்கு வடம் பிடிக்கிறோங்கிறோமே அது ஒரு வடம். ஆனால் கழுத்தில் படுக்கிற சங்கிலிக்கும் வடம்னு சொல்லுவேன். முத்தின் தாழ் வடமும்னா முத்து வடம், முத்து மாலை கழுத்தில் அணிந்திருக்கிறாள் மங்கையர்கரசியார். முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும், சந்தனத்தை குழைச்சி மார்பில் பூசின்னு இருக்கா. அது அந்த காலத்தில் நம்ம இன்றைக்கெல்லாம் டியோட்ரன் போட்டுக்கிறோம், பவுடர் போட்டுக்கிறோம், அது மாதிரி அந்த காலத்தில் சந்தனத்தை குழைச்சி பூசுவோம். சந்தன குழம்பு, அப்புறம் நீர், நீரும் தன் மார்பினில் முயங்க, விபூதியும் மார்பில் அணிந்திருக்கிறாள் அப்படின்னு சம்பந்தர் சொல்கிறார். அதனால் முத்து மாலை, சந்தன குழம்பு, விபூதி எல்லாத்தையும் தன்னுடைய மார்பில் பூசின்னு இருக்கா. அப்படிப்பட்டவள் பத்தி ஆர்கின்ற பாண்டிமாதேவி. பத்தி அப்படின்னா பக்தி, ஆர்கின்ற அப்படின்னா மிகுகின்ற, நிறைய இருக்கின்ற. பத்தி ஆர்கின்ற பாண்டிமாதேவி அப்படின்னா நிறைய பக்தி உடைய பாண்டிய ராணி, அப்படிப்பட்ட மங்கையர்கரசியார். பாங்கோடு பணி செய்ய நின்ற அளவாய் ஆவதும் இது. பாங்கோடு பணி செய்ய, பாங்கு அப்படின்னாக்க அழகு, நல்ல குணம், அப்படி பல விஷயங்கள் இருக்கு, பல பொருள்கள் இருக்குதுக்கு. பாங்கோடு பணி செய்யனா நல்ல முறையில் வழிபாடு செய்கின்ற ஆலவாய், அந்த திருவாலவாய் கோவில் இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு அடியில் சிவனுடைய பெருமையை சொல்றார். சுத்தம் ஆர் பளிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அடுத்தாற்போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற அளவாய். பளிங்குன்னா நமக்கு தெரியும், மார்பிள். சுத்தம் ஆர் பளிங்கின் அப்படின்னா தூய்மை மிகுந்த பளிங்கு. சுத்தமார் பளிங்கின் பெருமலை அப்படின்னா இது சிவபெருமான ஒரு ஓமிக்கிறார், அவர் வர்ணிக்கிறார். சிவபெருமான் எப்படி வர்ணிக்கிறார்னா, ஒரு பளிங்கு மலை மாதிரி சிவபெருமான் இருக்கான், ஒரு மரகத மலை மாதிரி உமாதேவியார் இருக்கா அப்படின்னு வர்ணிக்கிறாருங்க. சுத்தமார் பளிங்கின் பெருமலை உடனே, அப்படி ஒரு தூய பளிங்கு பளிங்கினாலான ஒரு பெரிய மலைக்கு பக்கத்தில் சுடர் மரகதம் அடுத்தாற்போல், அப்படி ஒளி விடுகின்ற மரகதம் இருக்கிறது மாதிரி சிவபெருமான் உமாதேவியாரும் இங்கே திருவாலவாய் கோவிலில் இன்புற்று வீற்று வைக்கின்றார்கள் அப்படின்னு பாட்டை முடிக்கிறார் அவர். அதனால் சிவபெருமான செக்கச்செவல்னா இருப்பார், இங்கே என்ன பளிங்குன்னு சொல்கிறாரு, பளிங்கு வந்து வெள்ளையாக இருக்கும், ஆனால் சிவபெருமானுடைய நிறம் செந்தி போன்ற நிறம். இங்கே எப்படி சுத்தமாக பளிங்குன்னே சொல்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு மனசில் ஒரு கேள்வி வரணும். அப்புறம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, சிவபெருமான் உடம்பு முழுக்க திருநீர் பூசிய கோலமாக இருக்கும் அது. உடம்பு முழுக்க விபூதி பூசினா வெள்ளை வெள்ளைன்ற பார் இல்லையா, அதை அப்படி சொல்கிறார் பளிங்கின் பெருமலை அப்படின்னு. மரகதம்ங்கிறது பச்சையாக இருக்கிற ஒரு ரத்னம் இல்லையா, மணி நவரத்னங்களில் மரகதம்ங்கிறது பச்சையாக இருக்கும், டார்க் கிரீன். அதை உமாதேவியரோட வர்ணத்துக்கு சொல்கிறார், சுடர் மரகதம், அப்படி ஒளிவிடுகின்ற மரகத இருக்கிற மாதிரி சிவபெருமானோட உமாதேவி மகிழ்ந்து உரைகின்ற ஆலவாய் இது. இதான் இந்த ஏழாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். அப்படி இல்லைன்னா எட்டாம் பாட்டு பார்ப்போம். நாவணங்கு இயல்பாம் அஞ்செழுத்தோதி நல்லராய் நல்லியல்பாகும் கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுதெழு குலச்சிறை போற்ற ஏவணங்கு இயல்பாம் இராவணன் திண்தோள் இருபதும் நெறிதர ஊன்றி ஆவணங்கொண்ட சடைமுடி அண்ணல் ஆலவாய் ஆவதும் இதுவே. நா அணங்கு இயல்பாம் அஞ்செழுத்தோதி நல்லராய் நல் இயல்பு ஆகும் கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுதெழு குலச்சிறை போற்ற அப்படிங்கிறார். அப்படி இந்த குலச்சிறையார் இந்த திருவாலவாயில் இருக்கிற சிவபெருமானை போற்றிருக்கின்றார். அந்த குலச்சிறையார் எப்படிப்பட்டவர், அடியவர்களை மிகவும் போற்றுகின்றவர். அவர் எப்படி அடியவர்களை போற்றுகிறார்னு ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லிட்டு வர்றார். நா அணங்கு இயல்பாம் அஞ்சு எழுத்து ஓதி நல்லராய் நல் இயல்பு ஆகும் கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுதெழு குலச்சிறை. இதுவரைக்கும் இந்த முதல்ல சொல்ற ஒன்றரை அடி அடியவர்கள் அர்த்தம். அடியவர்களை கண்டால் குலச்சிறையார் தொழுது எழுவார், அவர் காலில் விழுந்து வணங்குவார். அந்த அடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த அடியவர்களுடைய கோலத்தை இங்க சொல்றார். நா அணங்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓதி, அடியவர்கள் நாக்கில் பஞ்சாட்சரம் இருக்கும், நம சிவாய சிவாய நம அப்படின்னு பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருப்பார். நா அணங்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓதி, அந்த அஞ்செழுத்து ஓதுறது, அந்த அஞ்செழுத்து எப்படி இருக்குன்னா, நா அணங்கு இயல்பாம் அஞ்செழுத்து அணங்குதல் அப்படின்னாக்க அப்படி பொருந்துறது இயல்பாக. நா அணங்கு இயல்பாம் அப்படிங்கிறதுனால இந்த இயல்பு அப்படின்னாக்க தானே பண்ணுறது, எப்பவும் பண்ணுறது இயல்பு இல்லையா, அவனோட இயல்பு இது அப்படின்னு என்ன அர்த்தம், அவனுடைய குணம் அப்படிங்கிறோம். அவன் எப்பவும் ஒருத்தன் இயற்கையாக பண்ணிகிட்டே இருக்கிறது அவனுடைய இயல்பு. அப்படி இந்த தங்களுடைய இயல்பாக நாக்கால அஞ்செழுத்து ஓதிண்டே இருப்பான் அந்த அடியார்கள் அப்படிங்கிறார். நா அணங்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓதி நல்லராய் இல்லையா, நல்லவர்களாக நல் இயல்பாகும் நல்ல குணமுகத்தை காட்டுகின்ற அடியவர்கள். கோவணம் பூதி சாதனம், சிவனடியார்கள் ராஜா மாதிரி ஆடை அணிந்துன்னு வரமாட்டார்கள், எளிமையான ஆடை. அந்த காலத்தில் சிவனடியார்கள்னாக்க கோவணம் கீழ் அப்படின்னு சொல்லுவார். நம்ம அடியார்கள் வரலாற்றை பார்த்துருக்கோம் இல்லையா, அமர்நீதி நாயனார் வரலாற்றிலையும் பார்த்துருக்கோம், அவர் அடியவர்களுக்கு கோவணம் தானம் பண்ணுவார். அது மாதிரி கோவணம் கட்டின்ட்டு கோவணத்தோ கோவணாண்டியம் போகும் இல்லையா, அது மாதிரி கோவணத்தோடு வர்ற சிவனடியார்கள். பூதினா விபூதி சாம்பல், சாதனம் அப்படின்னா ருத்ராட்சம். அதனால் கோவணம் திருநீர் ருத்ராட்சம் இதெல்லாம் அணிந்த சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்கள் காலில் விழுந்து வணங்குகின்றவர் குலச்சிறையார். அப்படிப்பட்ட குலச்சிறையார் வழிபாடு செய்கின்ற திருவாலவாய் கோவில் இது. ஏ வணங்கு இயல்பாம் இராவணன் தின்தோள் இருபதும் நெறிதர ஊன்றி ஆவணம் கொண்ட சடைமுடி அண்ணல். சடைமுடி அண்ணல் பார்த்துருக்கோம், சிவனுக்கு ஜடைகள் இருக்கும், அதுவே அவனுக்கு மணிமடி மணிமுடியாக இருக்கும். அப்படி ஜடாதாரியான சிவபெருமான் அவன் என்ன பண்ணினான், இது எட்டாம் பாட்டு இல்லையா, சமுத்திரோட பதியில் எட்டாம் பாட்டில் ராவணன் வருவான், ராவணனை கைலாசத்துக்கு நசுக்கினவர் அவர். அதை சொல்கிறார் இங்க, ஏ வணங்கு இயல்பாம் இராவணன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குங்க. ஏ அப்படின்னா அம்பு, வணங்குதல்னா கைகுப்பி வணங்குறது, இயல்பு ஆம் இராவணன், இந்த அம்புகள்லாம் ராவணன்ட்ட வந்தாக்க அவனை கைகுப்பி வணங்கிட்டு போகுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், ராவணனுக்கு மிகுந்த வலிமை இருந்தது, அந்த வலிமையினால் ஒருத்தர் அவனை ஒன்றும் பண்ண முடியல, எதிரிகள் போடுற அம்பெல்லாம் அவனை ஒன்றும் செய்யாது, அதனால் எதிரிகளால் அவனை தாக்க முடியாத நிலைய வலிமை உடையவன் அப்படிங்கிறதுக்காக அப்படி இங்கே பொய்டிக்காக சொல்கிறார். ஏ வணங்கு இயல்பாம் இராவணன், அம்புகள்லாம் வந்து வணங்குகின்ற குணத்தை உடைய ராவணன் அப்படின்னு என்ன அர்த்தம், அவனுக்கு அவ்வளவு வலிமை உண்டு, அம்புகளால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது, அவனோட உடம்பு மிக உறுதியான உடம்பு, எதிரிகள் அம்பு அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டுமல்லாமல் இவனை எதிர்த்து போராடுறதுக்கு இவனும் கிடையாது. அது நம்ம திருநீலகண்ட பதிகம் பார்த்தப்ப அந்த பாத்த பார்த்துருக்கோம், அந்த செருவில் அரக்கனை சீரில் அடத்தருள் செய்தவரே அப்படின்னு ஒரு வரி வரும் அதில், செருயில் அரக்கனை சீரில் அடத்த அருள் செய்தவரே. செருயில் அரக்கன் அப்படின்னா செருனா போர், போர் இல்லாத அரக்கன் ராவணன், அவனுக்கு ஏன் போர் இல்லை, அவனோட வலிமையை கண்டு அஞ்சி எவரும் அவனோட போர் செய்யறதுக்கு வரமாட்டான். ஒருத்த போர் செய்யணும்னா ஒருத்த எதிர்த்தாப்பில் வந்தால் வா என் கூட சண்டைக்கு வான்னு வந்து எதிர்த்து போத்து போர் செஞ்சால் தானே போர் வர, பார்க்க எதிரி எவனையாவது தாக்க போனான்னா அவனை கைகூட்டு ராஜா உங்களுக்கு என்ன என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்ட்டான்னா அவனை எப்படி தாக்குறது. அதனால் யாருமே அவரை ராவணன் எதிர்க்க முடியாத அளவுக்கு அவன் வலிமையோடு இருந்தான். அதுதான் இங்கே வேற மாதிரி சொல்கிறார், ஏ வணங்கு இயல்பாம் இராவணன், அம்புகள்லாம் வந்து வழி வணங்குகின்ற ராவணன், அவனுடைய தின் தோள் இருபதும், அவனுடைய வலிமை மிக்க புஜங்கள் இருபது, தோல் அப்படின்னா புஜம், அதனால் அவனுடைய வலிமை மிகுந்த புஜங்களான இருபது புஜங்களையும் நெறிதர ஊன்றி அப்படின்னா நசுங்கும்படியாக ஊன்றி, அது கைலாசத்தை தூக்கி அப்போ சிவருமான் தன் கால் கட்டவரில் லேசாக வச்சதுனால அவன் அங்கே கைலாசம் வலிக்க நசுக்கப்பட்டான். அப்போ அவனோட தோள்கள் தலைகள் எல்லாம் நசுங்கித்து, அதை சொல்கிறார் இராவணனுடைய இருபது வலிய தோள்களையும் நசுக்கி ஆவணம் கொண்ட, ஆவணம்னாக்க பத்திரம், டீட் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் ஆவணம். இந்த இடத்துல ஆவணம் கொண்ட அப்படின்னாக்க அவனை அடிமையாக கொண்ட, அடிமை பத்திரம் இல்லையா, பாண்டேஜ் டீட் அப்படிங்கிறது, அது மாதிரி அவனை அடிமையாக கொண்டார் சிவருமான். ஏன்னா அவன் வந்து நசுக்கி நான் கைலாசத்தை தூக்கி எறியறேன்னு வந்தான், அப்போ அந்த கைலாசமலை மேலே ஒரு விரலை வச்சு லேசாக நசுக்கி அவன் பன்னெடுங்காலம் அங்கே கைலாசமலை கீழே அழுதான். அப்புறமா தன்னோட தலைகளில் ஒரு தலையை கிள்ளி, தன்னோட கைகளில் ஒரு கையை கிள்ளி, அது ரெண்டையும் பொருத்தி அதில் தன்னுடைய நரம்புகளையே தந்திகளாக வச்சு அவன் யாழ் வாசித்தான். அப்படி யாழ் வாசித்து இறைவனை புகழ்ந்தான். அப்போ சிவருமான் அவனுக்கு அவனுடைய கீதத்தை கேட்டு அவனுக்கு இறங்கி வரம் கொடுத்தார். அதெல்லாம் அந்த கதை. அதனால் இங்கே சொல்ல அப்படிப்பட்ட ராவணனை நசுக்கி அவனை அடிமையாக கொண்ட சிவருமான், அந்த சிவருமான் உரைகின்றது இந்த ஆலவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.